திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு உந்தியார். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
கருட கொடியோர் காணமாட்ட, கருட கொடியோர் காணமாட்ட, கடச்சேவடியொருளை தந்திங்க என்னை ஆண்ட, பொருளை தந்திங்க என்னை ஆண்ட, பொல்லாமணியோ இருளையே துறந்துட்டு இங்கே வா, இருளை துறந்துட்டு இங்கே வா என்றங்கே கூவோம். அருளை பெறுவான் ஆதைப்பட்டேன், அருளை பெறுவான் ஆதைப்பட்டேன், கண்டாயம்மானே ஏற்றம்பரம் பார்வதீவதே. அருள்வடிவாகிய அம்பரவானனுடைய பெருங்கருணையினாலே திருவாசகத்தில திருவுந்தியார் என்கின்ற பாடல் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். திருவாசகத்திலே பாடல்கள் பல தலைப்புகளிலே, மாணிக்க வாசகர் பல துறைகளிலே, பல முறைகளிலே, பல தலைப்பு, பல துறை, பல முறைகளிலே அளித்து, அது திருவாசகத்தில் அது ஒரு தனித்திற சிவபுராணம், கீர்த்தி திருவுகள், திருவண்ட பகுதி, போற்றி திருவுகள், திருச்சதகம், நீத்தல் உண்டப்போ, திருவம்பாறு, திருவம்மான, திருப்பொற்றுண்ணம், திருக்கோத்தும்பி, திருத்தில்லையனம், திருப்பூவல்லி, திருச்சாடல், திருவுந்தியார் என்று பல துறைகளிலே அருளிச்சு. அது எல்லாமே தேனு சொன்னா அது அது சரியானதுதான். ஆனா தேன் இப்படி இருக்குமான்னா இப்படி இருக்காது, அது உபசாரத்துக்கு திருவாசகம் தேன் என்று சொல்லுவோம் இல்லவா, தேனு ருசியாத்தான் இருக்கும். ஆனா இது மாதிரி தேன் இருக்குமானா இருக்காது, அது இந்த இந்த சொல் புரியுதா, அர்த்தம் புரியுதா? தேன் போன்ற திருவாசகம் என்னும் தேன் அப்படித்தான சொல்றோம், திருவாசகம் தேன் போன்றது. ஆனா திருவாசகம் மாதிரி தேன் இருக்குமானா இருக்காது, திருவாசகம் என்னும் தேன், திருவாசக தேன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆயினும் அது ஒரு சாதாரண உபசாரம் தானே தவிர உண்மையாக அந்த தேனும் இதுக்கு ஓமையாகாது, இதுக்கு ஓமை இல்லை, திருவாசகத்துக்கு ஓமையான பொருள் இப்படி இருக்க மாட்டேன், இப்படி அனுபவிக்கும். ஏதோ கொஞ்சம் விட்டு எப்படி சாப்பிடலாம், எப்படி சாப்பிட்டா ருசியா இருக்க அவ்வளவுல, இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமே, அது சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா? இப்ப தேனு வந்து கையில ஊத்துனா ஊருத்த அப்படி சாப்பிடலாம், இப்ப நான் ஊருத்தன் சொல்றேன் பல பேருக்கு இப்படி திருவாசகம் சாப்பிட முடியும், இப்ப நான் சாப்பிட்டா உங்களுக்கு எல்லாம் நிக்குமா, நான் சாப்பிடறேன்னு வச்சுங்க உங்களுக்கு இனிக்குமா, திருவாசகம் இப்ப நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் இனிக்குது. ஆனா திருவாசகத்தை தேடி சொல்றது உபச்சாரம், வேற வழி இல்லை, வேற வழி இல்லைன்னு சொல்லுவதற்கு, அது போக சொல்றதுக்கு வேற பொருள் இல்லை. தேனு சுவை பொருளிலே மிக உயர்ந்தது, அதுக்கு மேல உயர்ந்த சுவை உள்ள பொருள், இனிப்பு பொருள் சுவை பொருளிலே தேன் உயர்ந்தது. மற்றைய வெள்ளக்கட்டி முதலான பால் முதலான எல்லா சுவை பொருளும் தேனுக்கு இருக்கிறாங்க, எல்லா பொருளையும் சொல்லும் போது அந்த சுவையினுடைய பெருமையை சொல்லும் போது அது தேன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேனுக்கு வந்து இன்னொரு பொருளை உண்மை சொல்ல முடியாது, மச்சலாட மடம் சாப்பிட்டு தேன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, தவிர தேனை சாப்பிட்டு மச்சலாட மரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லப்படாது. தேனை சாப்பிட்டு அடாடாடா இது கஷ்கட்ட மாதிரி இருக்குது, பச்சளம் பல மாதிரி இருக்குன்னு சொன்னா தப்ப தெரியாதனமா சொல்ல மாட்டான், கூட சொல்ற வழக்கம் கிடையாது. தெரியாதவன் கூட அந்த மாதிரி உதாரணம் சொல்றது கிடையாது. குசியான பொருள் சாப்பிட்டு தேன் மாறுது அப்படின்னா தேனுக்கு இன்னொரு பொருள் உவமை இல்லை, அது போல திருவாதகத்துக்கு இன்னொரு பொருள் உவமையான பொருள் கிடையாது. ஆனா இது மாதிரி தேன் இருக்காது. ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த திருவாதகத்துல திருவுந்தியார் என்கின்ற பாடல் இது வந்து மூன்று மூன்று வரிகளாக இருக்கும். இது களி தாலிசைன்னு அது 20 தாலிசை திரு உந்தியார். அந்த திருவுந்தியார் என்கின்ற இந்த அடிப்படையில ஞானசாஸ்திரம் 14 முதலாக என்பது இது உங்களுக்கு தெரியுமா? ஞானசாஸ்திரம் வைகுண்ட சாஸ்திரம் 16, சிவஞான போதம் சித்தியார்னால் சொல்றோமா அந்த வர்க்கத்துல 16, அந்த 14 முதல்ல இருக்கிற நூல் திருவுந்தியார். அது திருவுந்தியார் எப்படின்னா, அகலமாய் யாரும் அறிவறி தப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தியவர் தானாக தந்ததென்று உந்தியவர் திருவுந்தியார். அந்த ஞானசாஸ்திரம் இட்டுக்கொண்டார்களே தொட்டுக்கொண்டேன் என்றார் விட்டார் உலக என்று உந்தியவர வீடே வீடாக என்று உந்தியவர என்பது அந்த இதே மாதிரிதான். இதே மாதிரி அது இந்த திருவுந்தியாரை வச்சு அந்த ஞானசாஸ்திரம் ஏற்று. அதுல இந்த உந்தியார் என்பது உந்தி ஆடுதல், உந்தி ஆடுதல் என்கின்ற ஒரு விளையாடலை வைத்து பாடப்பட்டது. இதற்கு உட்பொருள் ஞான வெற்றி. ஞான வெற்றி, ஞான வெற்றி என்று சொன்னால் இதனால ஞான பெற முடியாமல், ஞானத்தை பெற முடியாமல் ஆன்மாக்களை தடுத்து கொண்டிருக்கின்ற மல மாயா கர்மங்களை ஜெயித்தல், நல்ல விளைய விடாம நெல்லு விளைய விடாம களையும் பூச்சியும் வந்து பயிரை கெடுப்பது போல, நெல் விளைய விடாமல் களையும் பூச்சியும் வந்து பயிரை கெடுப்பது போல ஞானத்தை பரவிடாமல் உயிர்களாகிய நம்மை, ஞானத்தை சிவஞானத்தை சிவனருளை பரவிடாமல் கெடுத்து கொண்டிருக்கிறது மல மாயா கண்ணம் சொல்றது. ஆணவ மலம், கண்ணமலம், மாயாமலம், அது தொடர்பான உலக பாச பந்தங்கள் முதலான அந்த தீய சக்திகள் எல்லாம் நம்மை ஞானத்தை அடைய விடாமல் கடவுளை அடைய விடாமல் கெடுத்து கொண்டிருப்பது. சத்துருக்கள்னு வேறு, அதுக்கு எதிரிகள்னு வேறு. அந்த எதிரிகளை செய்ப்பதுதான் ஞான வெற்றி. ஞான வெற்றின்னு வருதுக்கு தலைப்பு உட்குறிப்பு ஞான வெற்றி. அது எப்படி என்ன, இப்ப பூச்சி களை எல்லாம் வந்து பயிரை கெடுக்குதுன்னு வச்சுக்க விளைய விடாம நம்ம சும்மா இருப்போமா, இது வந்த வள்ளி வச்சுப்போம் அப்படின்ட்டு இருக்கும், விளைஞ்சா விளையுது விளையாட்டு போகுது அப்படின்ட்டு இருப்போமா, இருக்க மாட்டோம். அந்த பூச்சியை துரத்துறதுக்கு என்ன வேலை, களையை எடுக்கிறதுக்கு என்ன வேலை என்று சொல்லி அந்த வேலையிலே முயற்சி செய்யாம இருப்போமா, என்ன பணம் போட்டிருக்கிறோமே முதல்ல போடும், அது வந்தா தானே சாப்பாடே. அதனாலே அதுல இருக்கிற களை பூச்சி முதலானது நெல்லுக்கு சத்துருவாயிருக்கு, நெல்லுக்கு சத்துருவாயிருக்கிற அந்த சக்திகளை எல்லாம் அழிக்கிறது. நெல்லுக்கு சத்துருவாயிருக்கிற சக்திகளை அழிக்கிறது. அதுபோல ஞானத்துக்கு சத்துருவாயிருக்கிற, ஞானம் பெறவிடாமல் ஆன்மாக்களுக்கு ஞானத்தை பெறவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிற அறியாம ஆணவன், கண்ணன், மாயை முதலான கெட்ட குணங்கள்னு வச்சுங்களேன், கெட்ட குணங்கள், இந்த கெட்ட குணங்களை எல்லாம் அழித்து அதுக்கு மேல ஞானத்துக்கு, அதுதான் ஞான வெற்றி. கெட்ட குணங்களை ஒருவன் அழிக்கவில்லையானால் ஞானத்தை அடைய முடியாது. இது போல வந்தால் பூச்சியையும் களையையும் அழிக்கவில்லையானால் நெல்லை பெற முடியாது. பூச்சிகளையும் களைகளையும் அழிக்கலைன்னு வச்சுக்க நெல்லு விளையுமா, விளையவே விளையாது. இந்த உணவுக்காக, இந்த உணவுக்காக இந்த வேலை இவ்வளவு அக்கறையா செய்யறோம்ல, அந்த உணர்வுக்காக எவ்வளவு அக்கறையா செய்யணும் அந்த வேலையை, எந்த வேலையை, ஞானத்தை பெறுவதற்காக. ஞானத்தில் சத்துருவாக இருக்கிற தீய குணங்களை எல்லாம் அழிக்கிறது, தீய குணங்களை எல்லாம் அழிக்கிறது. அதுதான் மனம், வாக்கு, காயம், மனசு, வாக்கு, காயம் இவைகளாலே வருகின்ற தீய குணங்களை தடுத்தல். மனசாலே தீயதை நினைக்காமல், வாக்கினாலே தீயதை பேசாமல், உடம்பால தீய காரியங்களை செய்யாமல், அதற்கு மாறாக, அதற்கு நேர் மாறாக நல்லதை செய்யறது, நல்லதை பேசுறது, நல்லதை நினைக்கிறது. விளங்குதா? இந்த மேடு பள்ளம் எல்லாம் சுத்தமா திருத்தி அதனால இந்த கல்லு முள்ளு இதெல்லாம் போக்கி செடி சத்தையெல்லாம் அழிச்சு விட்டு நன்றாக உழுது நல்ல விதைய போட்டு விளைய வைக்கிறது. அது போல நல்ல விளங்குதா? அது போல நெல்லு விளைய வேணும்னா எவ்வளவு பாடுபடுறோம். அது போல ஞானம் வர வேண்டும் என்றால் இந்த ஞானம் விளையறதுக்காக இருக்கின்ற வயல் மனசுதான். ஞானம் விளையறதுக்கான வயல் மனசுதான், வயல் மனசுதான், வயல் ஞானம் விளைகின்ற வயல் எதுவென்று கேட்டால் மனசுதான். அப்படி மனமாகிய அந்த வயலிலே செடி செத்து புல்லு கல்லு முள்ளுதெல்லாம் இருக்கக்கூடாது. அதை காராறு ஆணவ காட்டை களைந்து, காராறு ஆணவ காட்டை களைந்து, அதை கண்ட அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து, நெஞ்சகமான பூமி வெளி, நெஞ்சகமான பூமி சொன்ன மனசு பூமின்னு, நெஞ்சகமான பூமி வெளி காண திருத்தி மேன்மேல் பாராதி அறியாத மோனமாகத்தை பதித்து அன்பு நீராகவே பாய்ச்சி அது வயிறாக மட்டுமாம் ஆயைவன் பறவை அணுகாதவண்ண நேராக நின்று விளை போகம் புஷித்து உயிர்ந்த நின்னன்பர் கூட்டம் நேராக நின்று விளை போகம் புஷித்து உயிர்ந்த நின்னன்பர் கூட்டம் இத நினைவின் படிக்கிறீ முன்னின்று காப்பதே நின்னருட்பாரவென்று ஆறாறு அறியாத சூதான வெளியில் வெளி ஆகின்ற துரியமயமே அண்டவு இரண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே என்பது தாய்மான சுவாமிகள் எழுதியிருப்பாட்டு. அதனாலே நெல் விளைவதற்காக எவ்வளவு பாடுபடுகிறோமோ அது போல ஞான விளையறதுக்கு எவ்வளவு பாடுபடணும். இந்த சாதாரண நெல் விளையறதுக்கு எவ்வளவு பாடுபடுறோம்னா ஞான விளையறதுக்கு எவ்வளவு பாடுபட வேணும். இந்த அளவுக்கு சொன்னாலும் கூட சாமான்யமா அதுல நமக்கு அக்கறை வர்றது இல்லை. அக்கறைப்படணும் ஞான விளையறதுக்காக. முடிந்த வரையிலும் ஜபம் பண்ணணும், ஜபம் மந்திர சபத்தை பண்ணணும், முடிஞ்ச வரையிலும் தேவார திரு வாசக பாராயணம் பண்ணணும், முடிஞ்ச வரையிலும் இந்த ஞான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஞான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும், சிவபுண்ணியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கணும், சிவாலய தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கணும், எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே என்று சொன்னார் போல எந்த வேலையில இருந்தாலும் கந்த வேலை நினைச்சுட்டே இருக்கணும். எப்படியாவது ஞானத்தை பெற்று விட வேணுமே, எப்படியாவது ஞானத்தை இந்த பிறவியில பெற்று விட வேணுமே, அப்புறம் போயிட்டோம்னா பெற முடியாது, எங்க போறோம்னு தெரியாது, வேறு அடுத்தாப்புல எங்க போறோம்னு தெரியுமா. அதனால இப்பொழுதே ஞானத்தை பெற்று விட வேணுமே, இந்த பிறவியிலே பெற்று விட வேணுமே, ரொம்ப அக்கறப்படும், ரொம்ப அக்கறப்படும், நல்லா விளங்குதா. அதனாலே இப்படி நம்ம சைவனாக ஆக்கினானே சிவபெருமான், அது எவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி. சைவனாக ஆக்கினான், அசைவர்களா இருக்கிற உலகத்துல எல்லாம் நம்ம பரம்பரையே அசைவம், எல்லாம் அசைவம், அதுல நம்ம சைவனா வச்சு ஆக்கினானே அது எவ்வளவு ஆச்சரியம். அதை நினைச்சு பாரு, விட்டு விடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. சைவத்தை புள்ளகளுக்கும் பழக்கணும், சைவத்தை புள்ளகளுக்கும் பழக்கணும். யார வாரவர்கள்ட்ட சொன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு ரெண்டு வருஷம் மாமசம் சாப்பிடாம இருந்து இந்த வெள்ளிக்கிழமை தோறும் ஈஸ்வரனுக்கு தொடர்ந்து அர்ச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கஷ்டம் தீர்த்து போறோம், இந்த தார தோஷம் விலகிடும், படிப்பு நல்லா வரும்னு சொன்னா நான் இருப்போம் கொஞ்சம் புள்ளகம் இருக்காதுங்க அப்படிங்க. எத்தனை வயசு பிள்ளை, அஞ்சு வயசு பிள்ளை, ஏழு வயசு பிள்ளைகள்லாம் கொடுத்து பழக்கிறாங்களாம், வளர்க்குறாங்களாம் அஞ்சு வயசு பிள்ளை, ஏழு வயசு பிள்ளைகள்லாம் மாமசம் குடிச்சு அதை புஷ்டியாக ஆக்குகிறாங்க. அதனாலே ஞானத்தை பெற வேண்டும் என்று அக்கறை இருந்தால் அவனுக்கு சிந்தை எப்படி இருக்கும் தெரியுமா, எல்லாம் சிவனிடத்திலேயே இருக்கு, எந்த வேலையை செய்தாலும். ஆனா உங்களுக்கு அதிகபட்சம் வயிறுக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் சிவன் பக்கத்துலதான் என்ன இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. அதை இன்னும் நன்றாக விருத்தி பண்ணி கொடுக்கு, இன்னும் நன்றாக விருத்தி பண்ணி கொடுக்கு. ஏன்னா கட்டாயம் இறந்து போவோம், இறந்து போயிட்டோமான எதுவும் கூட வராது, ஞானம்தான் வரும், கட்ட ஞானம்தான் கூட வருமே தவிர எதுவும் கூட வராது. நம்ம எவ்வளவோ பணக்காரன் ஜெத்திருக்கிறானே உலகத்துல பார்த்துருக்கிறோம்ல, அவன் ஏதாவது கொண்டுட்டு போறானா, ஒண்ணுமில்லாதவன் ஜெத்தா ஒண்ணுமில்லாம போறான், பணக்காரன் ஜெத்தா ஏதாவது கொண்டு போகணும்ல, அவனும் கொண்டு போறான். அதனாலே எது தொடர்ந்து வரும் என்றால் கற்ற புண்ணியந்தாவும் கற்று தொடர்ந்து இருவினை புண்ணிய பாவம். அதனாலே என்ற வரையிலும் தவத்தை பிரிக்கிக் கொள்ள வரும், சிவபூஷையை பண்ணுவது, சிவன் புகழை கேட்பது, சிவன் புகழை பாடுவது, சிவமந்திரம் ஜெபிப்பது, சிவாரய தரிசனம் பண்ணுவது, சிவனடியார் தரிசனம் பண்ணுவது, சிவ தர்மத்தை செய்வது. அதனால அது மற்ற ஊர்களை விட லாலாப்பட்டையில ஒரு அளவு கூடுதலாக தான் இருக்கு, இன்னும் கூட வரும், இன்னும் கூட வரும், பத்தாவது அப்படின்னு சொல்லுவோம், இது பத்தாவது. இப்போ மாணிக்க வாசகர் அன்பு பத்தாதுன்னு தானே சொல்றாரு, எனக்கு பத்தலே அன்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு. சிவபராஜசாமி, சாமி நீ அவ்வளோ அன்பை பெற்று விட்டு இப்போ இல்லை இல்லைன்னு சொல்லியே சாமி, இது நியாயமான உடனே அன்பு எவ்வளவு மாணிக்க வாசகருக்கு அளவில்லாத, இல்லைன்னா அவரை சிவபெருமான் வந்து உட்கார்ந்து உபதேசம் பண்ணி வைப்பாரு. சிவபெருமான்கிட்ட உபதேசம் வாங்கினா சாதாரண தானே, சிவபெருமான்கிட்ட உபதேசம் பண்றதுன்னா சிவனே வந்து உபதேசம் பண்ணிக்கிறனா இது சாதாரண வேலையா. 33 தேவர்களாலையும் காண முடியாதவன், பிரம்ம விஷ்ணுக்கள் தேடி காண முடியாதவன், அப்படிப்பட்ட சுவாமி வந்து இருந்து வழியில உட்கார்ந்து இருந்து மாணிக்கவாசர் வர்ற வழியில உட்கார்ந்து இருந்து உபதேசம் பண்ணி வைக்கிறது சாதாரண வேலையா. அப்படின்னா அவருக்கு எவ்வளவு தபம் இருந்திருக்கும், அளவில்லாத தபம். அவரு அன்பு பத்தலே அன்பு பத்தலே அன்பு பத்தலே, உண்மையிலே நினைச்சு பார்த்தா அன்பு பத்தாதுதான். அவன் இங்கே அவனுடைய அருள் எங்கே, அவன் திருவாய் வளர்ந்து ஆச்சாரிய முகூர்த்தமாக வந்து உபதேசம் பண்ணி வைக்கிறான்னா இந்த அன்பு போதாதுதான். உள்ள மாணிக்கவாசர் சொல்றது நியாயம்தான், ஒரு வகையில அந்த அருளுக்கு இந்த அன்பு போதும், அவன் செய்த அருளுக்கு இந்த அன்பு போதும். அதனாலே ஞானத்தை அடைய வேண்டும் என்று இரவும் பகலுமா சிந்திக்கணும், சிவஞானத்தை பரவும், இந்த பிறவி இதை பரவும், இந்த பிறவி இதை பரவும், சிவஞானத்தை பரவும். அந்த சிவஞானம் பெறுவதற்கு சத்துருவாய் இருக்கிற அந்த செயல்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். அஞ்ஞானம் தானே அகழ்வுக்கு நல்லறிவு. அதனாலே ஞானத்துக்கு தடையா இருக்கிற, ஞானம் பெறுவதற்கு தடையா இருக்கிற சத்துருக்களை எல்லாம், சொந்தக்காரர்களா இருந்தாலும் சரி, இந்த நமக்குள்ளேயே சத்துரு இருந்தாலும் சரி, எல்லா சத்துருக்களையும் கையால் நீக்கிவிடும். அது பெருசா சத்துருக்களை, நம்ம கெடுக்கிற சத்துருக்களை பெருசா நினைக்க விடாது. அதனால இதுக்கு ஞான வெற்றின்னு திருவண்டியா இருக்கு, ஞான வெற்றி. இதுல சொல்லப்படுகிற சமாச்சாரங்கள் என்னன்னா, திரிபுரத்தை அழித்தது, தக்கன் வேள்வி அழித்தது, இதுதான் அதிகமாக வந்தது. திரிபுரத்தை அழித்தது, தக்கன் வேள்வி அழித்தது. திரிபுரத்து அசுரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், எல்லாம் சிவருமானத்திலேயே வரம்பற்றுவது, சிவருமானத்திலேயே வரம்பற்றுவது. அண்ணன் தம்பி மூணு பேர், தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாரின்னு மூணு பேர். அந்த மூணு பேரும் சிவபெருமான்கிட்ட வர வாங்கி, யாராலையும் ஜாகப்படாதுன்னு வர வாங்கி, மூணு கோட்டை வாங்கின. ஒருத்தனுக்கு தங்கத்தினால கோட்டை, தங்கத்தினால கோட்டை, விசேஷம் என்ன சொல்றது, தங்கத்தினால அதுல எத்தனையோ கோடி மக்கள் வாழ்றது அந்த கோட்டையில. அப்படின்னா அது என்ன நினைச்சு பார்க்க முடியுமா நம்மளால, தங்கத்தினாலே கோட்டைப்பா, இன்னொருத்தனுக்கு வெள்ளியினால கோட்டை, இன்னொருத்தனுக்கு இரும்புனால கோட்டை. கோட்டைன்னா அதுல எத்தனையோ கோடி மக்கள் வாழ்வார்கள். அவ்வளவு பெரிய கோட்டையை மூணு பேர் வாங்கினான். மூன்று பேர் வாங்கி அந்த கோட்டைகள் எல்லாம் எப்படின்னா, நினைச்ச இடத்துக்கு பறந்து போகும். அதெல்லாம் நம்ம கற்பனையே பண்ணி பார்க்கணும். எழுந்துலகின் நலிந்துடலும் அவுணர்களும் புறமூன்றும் என்கிறார் ஞானம். அப்படி சென்று அதால அங்க இருக்கிற மக்களை அழிக்க வேண்டியது, சேவர்களை அழிக்க வேண்டியது. அப்படியே சொல்றது, அசுரர்களுக்கு வர வந்துருச்சுன்னா, பலம் வந்துருச்சுன்னா நல்லவர்களுக்கு, கெட்டவனுக்கு ஆட்சி வந்துருச்சுன்னா நல்லவர்களுக்கு. அப்படி திரிபுரத்தவர்கள் அவர்களால பட்ட வேதனை சொல்லி முடியாது தேவர்கள். அதன் பிறகு தேவர்கள் எல்லாம் சென்று சிவபெருமானத்துல முறையிட்டார்கள். அப்போது அவர்களுக்கு சிவபூஷா பலம், அந்த அசுரர்கள் அத்தனை பேரும் சிவபூஷை பண்றாங்க. சிவர்கள் அத்தனை பேரும், அசுரர்கள் அத்தனை பேரும் சிவபூஷம், சிவபூஷையும் பண்ணுவான், அக்கிரமமும் பண்ணுவான். அப்படி ஆள் அப்பவும் இருக்கிறான், சிவபூஷையும் பண்றதுப்பா, அக்கிரமும் பண்ணுவான். அது என்ன காரணம், அசுர குல பிறந்த குல, குலத்தலைவே ஆகுமா குணம் என்னதான் இருந்தாலும் அந்த குலத்துக்கு உண்டான குணம் இருக்கும். எவ்வளவு ஞான சாஸ்திரங்களை கற்றாலும், போனாலும், படித்தாலும், கேட்டாலும், புரிஞ்சுனாலும் அந்த குலத்துக்கு உண்டான குணம். நீரளவே ஆகுமா நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமான் உணர்வு, மேலே சவத்தளவே ஆகுமான் தான் கற்றல்வர், குலத்தளவே ஆகுமாம் குணம் என்பது அவைப்பாட்டு. அதனாலே பூசையும் பண்ணனா, அக்கிரமும் பண்ண. அது திருமால் முதலாம் தேவர்களை எத்தனைய அந்த அசுரர்களோட சண்டைக்கு போய் தோற்று போய் வந்து விட்டாரு, யாரும் ஜெயிக்க முடியவில்லை, அசுரர்கள் ஜெயித்து விட்டாரு. அதனால சிவபெருமானத்துல சென்று முறையிட அதுக்கு மேல திருமாலிட்ட சொன்னாரு, நீ போய் அவர்கள் எல்லாம் சிவபூஷையை விடுற மாதிரி நீ பண்ண, அப்பத்தான் அவர்களை அழிக்க முடியும்னு சிவபெருமானே சொல்றாரு. சிவபூஷையெல்லாம் அவன் விட்டுற மாதிரி நீ போய் கதா கலச்சத்தை பண்ணுனாராம், எல்லாரும் சிவபூஷையை விடுற மாதிரி. அதே மாதிரி மகாவிஷ்ணுவும் நாரதரும் கதா கலச்சது, எப்படி ரெண்டாலும் நாரதரும் ரெண்டு பேரும் போய் திரிபுரத்துல மூணு ஓட்டையிலயும் கதா கலைச்சோம், எல்லாம் பணவாக்காம ஃப்ரீயா கதா கலைச்சோம், கதா கலைச்சோம். அன்பர்களை கவனமாக கெடுக்கும், நீங்கள் காலத்தை வீணாக ஆக்குது. காலையில மூணு மணி நேரம் ஏன் பூசை கொண்டிருக்கு, அதனால உங்களுக்கு என்ன பிரயோசனம், அதனால என்ன பிரயோசனம், பாடுபடாம உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்குது, பூசை பண்ணிட்டே எல்லாம் வாரணம் வந்த அனாவசியமா காலத்தை கெடுத்துக்கிட்டு பூசை பண்றேன் பூசை பண்றேன்னு, இந்த உத்தராட்சியம்லாம் ஏன் போட்டுருக்கீங்க, ஏன் திருநீர் பூசிருக்கு, அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம், இப்ப போடாதவங்களாம் நல்லா இல்லையா, நீங்க என்ன நல்லா இருக்கிறீங்க, போட்ட உருப்பாடு நல்லா இருக்கிறீங்களா, அதனால இந்த பூசையை விட்டுருங்க, இன்னிலிருந்து திருநீர் பூசாதீங்க, சிவனை சிவனுக்கு நம்பாதீங்க. எவன் பாடுபட்டாதான் சோறு, சிவனே சிவன் இருந்தா உனக்கு வந்துருமா, சாப்பாடு வந்துருமா, இவ்வளவு காலம் நீங்க பூசை பண்ணீங்கன்னா, ஒரு பாட்டுனாலதான் இந்த பலன் எல்லாம் கிடைச்சிருக்கு, பாடுபடாம ஏதாவது கிடைச்சிருக்கான பூசை பண்றேன் அதனால எல்லாம் வந்துருச்சுன்னு யாராவது சொல்லுங்க பாக்கல, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நான் பாடே படலைங்க, பணம் வருது, சாப்பாடு வருது, பாடுபடாம வருது, அந்த சிவபூசையினாலதான் வருதுன்னு சொல்லுங்க. அதனால அனாவசியமா சிவனை நம்பி காலத்தை போக்காது, பூசையா தாப்பா அது இதெல்லாம் விட்டுருங்க, இதுல எல்லாம் ஒரு பிரயோசனமும் இல்லை, என்ன பண்ணாலும் இருக்கிறவங்கதான் இருக்க முடியும், அப்புறம் போயிட முடியாது. பூசை பண்ணா நீங்க என்ன இறக்காம இருப்பீங்களா, இப்படியே இருப்பீங்கள. அதனால மக்களே நான் சொல்றத கவனமா கேளுங்க, நான் நல்லதை சொல்றேன், உள்ளதை சொல்றேன். இப்ப நாங்கெல்லாம் பூசையா பண்றோம், நாங்க நல்லா இல்லையா, அதனால நீங்க இந்த பூசையை விட்டு விடுங்கள். சிவபூசையினால எந்த பலனும் கிடையாது, சிவனை நம்பாதீங்க, அதனால எந்த பிரயோசனமும் கிடையாது. இப்படின்னு கதாகால கதாகால சேபத்தை மகாவிஷ்ணுவும் நாரதரும் பண்ணார், பகவாதிய நாரதர் என்னமா இருக்கு, பிரமாதம் ஆகா ஆகா, அந்த பெரியவா சொல்றது உண்மை உண்மை உண்மை, நேசுவ நேசுவ நேசு, ஆமா 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 ஆமான்னு எல்லாம் கேட்டேன். திருவுருத்தாசுரோட அத்தனை பேரும் விரிவா சொல்றேன், உண்மையாக்கா இருக்கு. இப்ப நான் பூஜை பண்ணி என்ன நம்ம நல்லா இருக்கும், பண்ணாதவன் நல்லா இல்ல, பண்ணாத என்ன பண்ண நல்லா இல்ல, அவனுக்கு என்ன பொட்டாட்டி இல்லையா, பிள்ளை இல்லையா, பேர இல்லையா, பேச்சு இல்லையா, வீடு இல்லையா, காடு இல்லையா, என்ன பண்ணல, பண்ணதுல மாத்த பண்ண நல்லா இருக்கிற புதுசா கூட இருந்துடுறமா, என்ன 2000 வருஷம் கூட இருக்கிற போறோமா, அவனு தெரிஞ்சவன நம்மளும் தெரிஞ்சவன் பூஜை பண்றதுனால ஒரு பிரச்சனை இல்ல. இந்த பெரியவா சொல்றது உண்மை உண்டா உண்மையா அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டுட்டேன், எல்லாமே பூஜையே விட்டுட்டேன். இதுல இருந்து சிவநாமத்தை சொல்றது இல்ல, சிவனை பூஜை பண்றது இல்ல அப்படின்னு அந்த திருபுரத்தை அசுரர்கள் அத்தனை பேரும் பூஜையை விட்டு விட்டான். அந்த அந்த அசுர தலைவர்கள் 3 பேரும் பூஜையை விடல. தாரகாச்சரன், உத்தியன் மாலி, கமலாச்சரன்ங்கிற அந்த அசுர கூட்ட தலைவர் இருக்காம்பாரு, திரிபுரத்து அசுர தலைவர், அந்த 3 பேரும் பூஜையை விடலை. இவன் பேச்ச கேட்கல, நீ என்ன சொன்னாலும் நாங்க பூஜையை விட மாட்டோம்டான்னு சொல்லி அவன் விடவே, 3 பேரும் விடவே இல்லை. அப்புறம் எல்லாரும் விட்டுட்டான், 3 கோடி பேரும் விட்டுட்டான், 3 பேரும் விடல, 3 கோடி பேரும் பூஜையை விட்டேன், 3 பேர் பூஜையை விடல. அதன் பிறகு ஏ சிவபெருமான் உத்தரவு போட்டாரு, நாம யுத்தத்துக்கு வரணும், தேர் தயார் ஒண்ணு கேட்டார், தேர் தயார் ஒண்ணு கேட்டார். அதன் பிறகு தேவர்கள் எல்லாம் கூடி சூரியனையும் சந்திரனையும் சக்கரம் ஆக்கி, சூரியனும் சந்திரனும் சக்கரம் தேருக்கு, அதுக்கு மேல வேதங்கள், ஆகமங்கள், கலைகள், வித்தைகள், மந்திரங்கள், பூரங்கள், தத்துவங்கள் எல்லாம் கூடி எல்லா தேவர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் தேராகினார்கள். அப்படி பெரிய தேர், அது மாதிரி தேர் கிடையவே கிடையாது. வெம்மை மிகு புறவாணர் மிக செய்ய விரல் அழிந்து உன்னூடோர்கள் செம்மலரோ நிந்திரன்மால் செந்திரப்பர் தேவர்களே தேராதாக மைமரு மேரு வில்லு, மேருமலை வில்லு, மகா மேருமலையே வில்லாக வளைத்தாரு. அதுக்கு மேல தேவர்கள் மைமருவு மேரு விழு மாசுணான் அரியறிகால் வழியாக மும்மதியிலும் நொடி களவில் பொடி செய்த முதல்வனிடம் முதுகுன்றமே என்பது திருஞான சம்பந்தர் தேவாரம். அதனால அப்படி தேர் தயாரானது, தேவர்கள் எல்லாம் கூடி ரொம்ப பாடுபட்டு தேரை தயார் பண்ணார். அதன் பிறகு யார சிவருமான் சண்டைக்கு போனார். அப்படி சண்டைக்கு போன போது அந்த தேவர்கள் அத்தனை பேரும் நினைத்தார்கள், இவ்வளவு நம்ம தயார் பண்ணி தேர் தயார் பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுக்க வந்தா சிவருமான் சண்டைக்கு வந்தாரு அப்படின்னு நினைச்சாங்களாம். சிவருமான் அவங்க நினைக்கிறத பார்த்து சிரிச்சாரு. திரிபுரம் இருந்து போச்சு, திரிபுரம் எல்லாம் சாம்பலாச்சு, இவ்வளவுதான் அவர் சண்டையை சிரிச்சாரு. திரிபுரம் சாம்பல், அந்த 3 கோட்டைகளில் இருந்த அசுரல் அத்தனை பேரும் சாம்பல் ஆகிவிட்டார்கள். பூஜையை விடாதவர்களாயிருந்த 3 பேரும் சாம்பல் ஆகவில்லை, 3 பேரும் தப்பிச்சுட்டார்.
மலர் உண்டு அடியார் தோடுவார் புகழ்வார்வானோர்கள் மூவார் பூரங்கள் எரித்தன்று மூவர் கருள் செய்தார் மாமலை நின்றதிர வெறுவி துருவின் நிறையோடு ஆமாம்படை வந்த அணையும் புளில் அண்ணாமலையாரே ஆமாம்புளில் வந்த அணையும் ஜாரல் ஆமாம்பனை வந்த அணையும் ஜாரல் அண்ணாமலையாரே என்பது சம்பந்தர் தேவா 100 முகத்துக்கு அருள் பண்ணினார். 3 பேர்த்த பழக்க வச்சு விட்டாரு. அப்புறம் எல்லாம் சாப்பிடா விட்டார், தேரு நொறுங்கி போச்சு, திரிபுரம் எரிஞ்சு போச்சு.
அந்த தேரு நொறுங்கின உடனேதான் திருமாலானவர் உடனே காலமாடாகி என் மீது எழுந்தருள வேணும்னு கேட்டார். கடகரியும் பரிமாவும் தேர் உகந்து ஏறாதே இடவும் உகந்து ஏறினவார் எனக்கரியம்பேடி தடமதில்களாக முன்னும் தளல் இருத்த அண்ணாளி இடவமதாய் தாங்கினான் திருமால்தான் சாடலோ என்று மகாசுமி மாடாக இருந்து சிவருமான தாங்கிறார். அதனாலே இப்படி திரிபுரம் எரிந்தது, திரிபுரம் உண்டானது, திரிபுரம் எரிந்தது, திரிபுரத்தினுடைய அசுரர்கள் தன்மை இப்படிப்பட்டது. அதனாலே யாரு சொன்னாலும் கேட்க மாட்டான்டான்னு 3 பேர் பூஜை விடல. அப்புறம் எல்லாம் கேப்பா வச்சு கேட்டு விட்டுட்டேன், எல்லாருமே கேப்பா வச்சு கேட்டு பூஜை விட்டுட்டேன், 3 பேர் விடவே இல்லை. அது சுந்தரன் சொல்றாரு, அந்த 3 பேர்த்தையும் என்ன பண்ணாரு தெரியுமா சாமி, ஒருத்தனே குணமுழவு என்கின்ற வாத்தியத்தை நாட்டியத்துக்கு உழக்கிறதுக்காக போட்டார், 2 பேர்த்த வாயில் காவலராக போட்டு துவாரக பாலகர்னு இருக்காங்கல்ல கோயில்ல சிவாலயத்துல, இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தருக்காங்கல்ல, அதுல 2 பேர் மூவையில் செற்ற ஞான் துய்ந்த மூவரில் இருவர் நின்றிரு கோயிலின் வாய்தல் காவலாளர் என்று ஏவிய பெண்ணை ஒருவர் நீ கரிகாட அரங்காக மானை நோக்கியோர் மானட மகிழ மணிமுழா முழக்க அருள் செய்த தேவதேவனும் திருவடி அடைந்தேன் சிடும்புலி திருப்பூங்குளானே என்பது சுந்தரதேவார். இப்படி அந்த மூன்று பேருக்கும் கம்பெனியில வேலை கொடுத்துட்டாரு சிவபெருமார். அப்புறம் எல்லாம் பூசையை விட்டவன் பூரா சாம்பலா பக்கம். அதனால நம்ம பூசையை விடலாமா விடக்கூடாதா? விடவே கூடாது. இவன் சொன்னாலும் பிரமாவே சொன்னாலும் அதனால அந்த வெற்றியை சொல்லி, அந்த திரிபுரா எரித்த வெற்றியை சொல்லி நாலு தாலிசை பாடுறாரு. அதற்கு மேல தக்கனுடைய வெள்ளி, அதற்கு மேல தக்கனுடைய வெள்ளி. தக்கனுடைய கதையெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அந்த முதலிலே அந்த திரிபுரத்தை பத்தி நம்ம திருமந்திரத்துல சொல்றாரு திருமூலர், அப்பனி செஞ்சடை ஆதிபுராதனம் முப்புறம் எய்தனம் என்பவர்கள் மூடர்காட்டி. ஒரு மாதிரி முப்புறத்தை இருச்சான்னு சொல்லுவா அறிவில்லாதவே. முப்புறமாவது மும்மலகாரி, முப்புறமாவது மும்மலகாரி, அப்புறம் எய்தமை யாரறிவாரே என்று தத்துவ கணக்குல சொல்றார். முப்புறம் என்பது ஆணவம் கண்ணும் ஆகியாகி மூன்று மலங்களை அளித்தார். ஆகையினாலே இப்படி மல மாயா கண்மங்களை செய்தலுக்கு ஞான வெற்றின்னு வீடு. மல மாயா கண்மங்களை செய்தலுக்கு ஞான வெற்றின்னு வீடு. அதனாலே களை எடுத்துட்டோம்னா பூச்சி போயிடுச்சுன்னா நெல் விளைஞ்சிடும். அதனால இந்த பொல்லாத குணங்கள்லாம் போயிடுச்சுன்னா ஞானம் வந்துடும். அது மெய்மையா உழவை செய்து விருப்பனு வித்தை வித்தி பொய்மையான் களையை வாங்கி பொறையனு நீரை பாய்ச்சி தம்மையை நோக்கி கண்டு தகவனு வேலியிட்டு செம்மையும் நிற்பராகி சிவநதி விளையும் அந்த என்பது அப்பர் தேவாரம். அதனால இந்த திருவந்தியாருல என்ன சொல்றாருன்னா, நாலு பாட்டு அந்த திரிபுரம். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தனமோ புறம் உந்தி வர ஒருங்குடன் வந்தவார் உந்தி வர. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தனமோ புறம் உந்தி வர ஒருங்குடன் வந்தவார் உந்தி வர. அது வில்லு வளைந்தது, வில் வளைந்தது. எது? மகாமேரு மலையை வில்லாக வளைத்தான். அப்படி வளைத்தான விளைந்தது பூசல், விளைந்தனா சண்டை ஆரம்பித்தது. உழைந்தன உப்புறம், வில் வளைந்தது பூசல் விளைந்தது, வில் வளைந்தது பூசல் விளைந்தது. பூசல்னா சண்டை, சண்டை ஆரம்பித்தது ஆரம்பித்ததா. அப்புறம் என்னன்னா சண்டை ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டு இருக்குல்ல, சண்டை ரெண்டேன்னு ரொம்ப நேரம் போட்டுக்கிட்டு இருக்க சிவபெருமானுக்கு நேரம் இருக்கு. அதனால என்ன பண்ணாரு, உழைந்தன உப்புறம், உப்புறம் உழைந்தனன்னு அழிச்சு போச்சு. சென்றார் தேரில் நின்றாரு. தேர்ல நின்ற உடனே தேர் வந்து சூடா போச்சு, சிரிச்சாரு. திரிபுரம் இருந்துச்சு. அதை ஒரு புலவர் கூட ஆச்சரியமா கேட்டாரு, என்ன சாமி இவ்வளவு தேவர்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணி தேர்ல ஏறி நீங்க சண்டை போடுவீங்கன்னு சொல்லி அவங்க ஆவலா பாத்துக்கிட்டு இருக்கும் போது சண்டைங்கிறது ஒண்ணுமே பண்ணாம இப்படி வரல காட்டுன சிரிச்ச திரிவரை எரிஞ்சு வச்சு. இத முதல்லயே செஞ்சிருக்க கூடாதா? அதனால பல்லை திறந்து விட்டு திறந்து விட்டு இதுவும் ஒன்றும் படைத்தொழிலே என்று கூட ஒரு புலவர் நகைச்சுவையா பாரு. ஆகையினாலே இப்படி இருந்த சிவபெருமான் ஆயுதங்களை எடுத்து சண்டை போட்டதாக வரலாறு. எவனை காலால உழைத்தார், திரிபுரத்தை சிரிச்சு எரித்தார், மன்மதனை கண்ணாலே பார்த்து சாம்பலாக்கினார், பரமந்தலைய நகத்தாலே கிள்ளினார் என்றுதான் வரும். அதனாலே சிவபெருமான் ஆயுதங்களை எடுத்து வந்து நேரம் மத்தசாமி மாதிரி அந்த சிரத்தை விட்டா இந்த சிரத்தை விட்டான்னு அந்த வேலையே கிடையாது. இதுவே சிவபுரத்துக்கு தன்னை தனி ஒரு சிறப்பு, சிவனை பரம்பொருளுங்கிறதுக்கு ஒரு தனி சிறப்பு. அது அருணாகல அருண கலம்பகத்துல பாடுறாரு, காலிற்றுலங்கு நகத்தாலும் கையிர் போலி ஓர் நகத்தாலும் சிலத்தரக்கன் உறங்குண்டே திசைமாமுகனை சிறங்குண்டே. திசைமாமுன்னா அது பரம, சிலத்தரக்கன்னா ராவணன். காலிற்றுலங்கு நகத்தாலும் கையிர் போலி ஓர் நகத்தாலும் சிலத்தரக்கன் உறங்குண்டே திசைமாமுகனை சிறங்குண்டே. மேலை புறத்தை நகை தெரித்தீர், வில்வேள் புறத்தை பகை தெரித்தீர், சூலப்படையேன் மறுப்படையேன் சுமந்தீர் அருணை அமர்ந்தீரே என்று அருண கலம்புகத்துல வர்றார். அதனாலே மற்ற தெய்வங்களுக்கும் சிவபெருமானுக்கு உள்ள வித்தியாசங்களை இந்த புராண வரலாற்றிலும் தெரிந்து கொள்ளலாம். வளைந்தது வில்லு, விளைந்தது பூசல், உழைந்தன உப்புறம் உந்தி வர, உருங்குடன் வெந்தவாறு உதிவர். அதனால உப்புரம் சுத்தமாக தீர்ந்து போய்விட்டது. உப்புரம் சுத்தமாக தீர்ந்து போய்விட்ட சாம்பலாகி ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்திவர ஒன்றும் பெருமகை உந்திவர. சண்டைக்கு செல்லுகிறவன் அம்புராத்தூணின்னு ஒட்டுவோம். நீங்க ராமாயணம் பாரதம் மற்ற நூல் எல்லாம் பார்க்கலாம். அம்புராத்தூணி அம்புராத்தூணா அதுல ஏராளமான அம்புகளை போட்டுக்கணும், ஏராளமான அம்புகளை போட்டு அங்க அந்த அம்பு போயிடுச்சுன்னா அடுத்த அம்பு போடுறது, அந்த அம்பு போயிடுச்சுன்னா அடுத்த அம்பு போடுறது நிறைய வச்சிருக்கணும். போட்டப்ப போய் பொறுக்கிட்டா இருக்க முடியும். அதனால ஏராளமான பானங்களை அஸ்திரங்களை சஸ்திரங்களை கொண்டு போவார். இந்த சாமி என்ன பண்ணாரு, ஒரே ஒரு அம்புதான் கொண்டு போவார். ஒரே ஒரு அம்புதான் மகாமேருமலை வில்லு வாசுகி நான் வாசு என்கின்ற பாம்பு அது நான் வில்லு இந்த வில்லுல கயிறு கட்டி இருக்கும் இல்லையா நான் அங்க வாசுகின்னான். அதுல வந்து அக்கினி தேவன் அந்த வில்லுல பானமாக இருந்தான். அந்த பானத்தினுடைய முனை விஷ்ணுவாக இருந்தாரு என்றெல்லாம் வரலாறு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு அது வெம்மை மிகு அரி எரி கால் வாசியாக மும்மதில் முடிவு அப்படி போனார். ஒரே அம்புதான் கொண்டு போனாரு. அதனால ஈரம்பு கண்டிலம் அத வந்து ஒரு எதுக நல்லா சொல்றாரு. ஈரம்பு கண்டிலம் ரெண்டம்ப பாக்கல, ஒரே ஒரு அம்பு தான் கொண்டு போனார் அவரு. அதனாலதான் அவருக்கு பேரு ஏகம்பர்னு பேரு என்னமோ தெரியல. ஏகம்பர் ஏகம்னா உண்டா ஒற்றை மாமரத்துக்கு அடியில இருக்கின்றதுனால அவருக்கு ஏகம்பர்னு பேரு, ஏகாம்பரேசர்னு பேரு. இந்த அந்த அந்த அம்புங்கிற ஒரு வாக்கியத்தை வச்சு ஏகம்பர்னு சொல்றாரு. ஒரே அம்பு கொண்டு போனாரா அதனால அவர் ஏகம்பர்னு ஒரு பேரு. இப்படி ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கை உரம்பே முப்புற உண்டி வர சரி அந்த அம்பை விட்டு அந்த முப்புற தெளிச்சாரா இல்ல இல்ல ஒன்றும் பெருமகை உண்டி வர அந்த அம்பு அதிகம் அந்த உரம்பு அதிகமா போச்சு. வேலையே இல்லை சும்மா கொண்டுட்டு வந்தார் வீட்டுக்கு பத்திரமா கொண்டுட்டு வந்தார். ஏகம்பர் தங்கையில் உரம்பே முப்புற உண்டி வர ஒன்றும் பெருமகை உண்டி பெருமகைன்னா அதிகம் ரொம்ப அதிகம்.